الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قنية الكرياء சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நல்ல இல்மை வேண்டியவனாகவும் தக்வாவை வேண்டியவனாகவும் நேர்வழியை வேண்டியவனாகவும் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியுடைய வேதத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த வேதத்தை சரியாக போதிப்பதற்கு ஒரு தூதரையும் நமக்கு அனுப்பியிருக்கின்றான். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டதற்கு பிறகு நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களையும் செயல்படுத்த வேண்டிய விஷயங்களையும் முஸ்லிம்களாகிய நமக்கு தெளிவுபடுத்தியதற்கு பிறகு அவர்கள் மூலமாக இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட பிறகுதான் அல்லாஹு தஆலா அவர்களை உயிர் வாங்கினான், அவர்கள் உயிர் கைப்பற்றப்பட்டார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மார்க்கம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் மார்க்கம். அவர்களுடைய காலத்திற்கு பிறகு எத்தனையோ சிந்தனைவாதிகள், அறிவாளிகள், தத்துவ ஞானிகள் தோன்றி அவர்கள் இந்த மார்க்கத்திலே எதையும் சேர்க்க நினைத்தாலும் அல்லது மார்க்கத்தில் இருக்கின்ற விஷயங்களில் எதையாவது அவர்கள் நீக்க நாடினாலும் நீக்க முடியாது. அப்படி செய்வதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் மாயிதாவுடைய மூன்றாவது வசனத்திலே தெளிவுபடுத்தி சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன், எனது அருளை உங்கள் மீது நிறைவு செய்தேன் என்று. அப்ப ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு பாதுகாப்பு எதில் இருக்கிறது என்றால், நம்முடைய பாதுகாப்பு எதில் இருக்கிறது என்றால், எப்படி அல்லாஹுடைய தூதரும் அந்த தூதருடைய தோழர்களும் நம்பிக்கை கொண்டார்களோ அதன் அடிப்படையில் நம்பிக்கை கொள்வதில்தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இப்போது பொதுவாக நமது இந்த தமிழ்நாட்டிலே குர்ஆன் ஹதீஸுடைய பெயரில் நடந்து வருகின்ற குழப்பங்கள், புதிய புதிய சர்ச்சைகள், இவற்றை பார்க்கும் பொழுது, இவற்றை கேட்கும்போது நமது வாலிபர்களிலே சிலருக்கு சந்தேக நோய் ஏற்படுகிறது, குழப்பம் ஏற்படுகிறது. அந்த சந்தேகம் எதிலே அவர்களுக்கு ஏற்படுகிறது? இஸ்லாமுடைய மூல ஆதாரங்களில் அந்த சந்தேகம் ஏற்படுகிறது. சந்தேகம் எதிலே ஏற்படுகிறது? இந்த இஸ்லாமை பாதுகாப்பதற்காக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோழர்களை கொடுத்தார். பிறகு அந்த தோழர்களுக்கு, அந்த தோழர்களுடைய மாணவர்கள் தாபிஈன் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே அறியப்படுகிறது. குர்ஆனிலும் அப்படித்தான் அவர்களை கூறப்படுகிறது. பின்பற்றியவர்கள். இப்படி சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், பிறகு வந்த மார்க்க அறிஞர்கள், ஹதீஸ் நூல் தொகுக்கப்பட்டவரை வந்த மார்க்க அறிஞர்கள், ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு மூத்த சமுதாயத்தின் மீதே சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு இவர்கள் மார்க்கத்தை சரியாக புரியவில்லை, மார்க்கத்தை சரியாக ஆராயவில்லை, ஹதீஸுகளை தொகுப்பதில் ஒன்று சேர்ப்பதில் சரியாக கவனம் செலுத்தவில்லை, ஹதீஸுகள் மிக சஹீஹானவை என்று மிக சிரமத்தோடு ஒன்று சேர்க்கப்பட்ட தொகுப்புகளிலும் குழப்பங்கள் குளறுபடிகள் நடந்திருக்கின்றன என்றெல்லாம் பல என்றெல்லாம் பலவிதமான சந்தேகங்களுக்கு நமது வாலிபர்கள் தள்ளப்படுகிறார்கள். உண்மையா இல்லையா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? குர்ஆன் ஹதீஸுடைய பெயரிலே புதிய புதிதாக வரக்கூடிய இந்த குழப்பங்களால், இந்த பிரச்சனைகளால், சர்ச்சைகளால் பொதுவாக வாலிபர்களுக்கு மத்தியிலே இப்போது நாம் சொல்லி வந்த இந்த விஷயங்கள், மூத்த தலைமுறையினர் மீது சந்தேகம், அவர்கள் மார்க்கத்தை புரிந்ததில் சந்தேகம், மார்க்கத்தை அவர்கள் ஆய்வு செய்ததிலே சந்தேகம், இஸ்லாமிய அடிப்படைகளை அவர்கள் வகுத்ததிலே சந்தேகம், ஹதீஸுகளை ஒன்று திரட்டி தொகுத்து மிக சஹீஹானவை என்று நமக்கு கொடுத்ததிலும் அவர்களையே அறியாமல் பல குழப்பங்கள் நடந்திருக்கின்றன. அதுவும் எப்படிப்பட்ட குழப்பங்கள் என்றால் ஈமானையும் தகர்க்கக்கூடிய குழப்பங்கள். எப்படிப்பட்ட குழப்பங்கள்? அந்த குழப்பங்கள் ஒருவனை முஷ்ரிகாக்கிவிடும், ஒருவனை காஃபிராக்கிவிடும். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமை தகர்ப்பதற்கு மிகப்பெரிய வாசலை திறந்து வைத்துவிடும். அல்லாஹ்வின் ஸ்தானத்திலே சாதாரண மனிதனை கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த விஷயங்கள் உள்ளன. இவற்றை எல்லாம் சரியாக ஆராயாமல், ஆராய்ச்சி செய்யாமல், படிக்காமல், குர்ஆனோடு ஹதீஸுகளை ஒப்பிட்டு பார்க்காமல் சேர்த்து விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது என்னென்ன ஹதீஸுகள் மீதெல்லாம் இவர்கள் ஆட்சேபனை செய்திருக்கிறார்கள் இதுவரை, என்னென்ன ஹதீஸுகளின் மீதெல்லாம் இவர்கள் ஆட்சேபனை செய்திருக்கிறார்களோ இந்த ஹதீஸுகள் எல்லாம் அரபி மொழியில் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான அந்நிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல நூறு ஆண்டுகளாக மக்களிடத்தில் சென்று கொண்டுதான் இருக்கின்றன. சரி, அரபி மொழியிலும் இந்த ஹதீஸ் நூல்கள் தொகுக்கப்பட்ட காலத்திலிருந்து, இந்த ஹதீஸ் நூல்கள் தொகுக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை எத்தனையோ யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அரபி தெரிந்தவர்கள் இதை படித்திருக்கிறார்கள், இதிலே அவர்கள் ஆராய்ச்சியும் செய்திருக்கிறார்கள், படித்தவர்கள் பலர் இஸ்லாமை ஏற்றும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இவர்கள் சொல்வது போன்று உண்மையில் இந்த ஹதீஸுகள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒருவர் வருவதை தடை செய்துவிடும், ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை தகர்ப்பதற்கு தடை செய்துவிடும், குர்ஆனிலே சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும் என்றெல்லாம் இவர்கள் சொல்வது போன்று உண்மையாக இருக்குமானால் என்ன நடந்திருக்க வேண்டும்? மக்கள் இஸ்லாமை ஏற்காமல் இஸ்லாமை நிராகரிப்பது அதிகமாக இருக்க வேண்டும். நான் சொல்றது புரியுதா? புரியல. ஆனால் நடந்தது என்ன? நடந்தது என்ன? இஸ்லாமை ஏற்பதுதான் அதிகரித்திருக்கிறது. மாற்றார்கள். சரி, இஸ்லாமிற்கு வந்ததற்கு பிறகு ஒரு கூட்டுக்கு வைத்துக் கொள்ளுங்களேன், முன்னாடி எல்லாம் இப்படிலாம் ஹதீஸ்ல இருக்குன்னு தெரியாம வந்துட்டாங்க, பின்னால் வந்தார்கள், அவர்களிலே எத்தனையோ பேர் கல்விகளை கற்றார்கள், ஆய்வுகள் செய்தார்கள்,
படித்தார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி வந்தவர்களிலாவது யாராவது, யூதர்களிலிருந்து, கிறிஸ்தவர்களிலிருந்து, தத்துவவாதிகளிலிருந்து, இப்படி வந்தவர்களிலிருந்து யாராவது இப்படிப்பட்ட ஹதீஸுகள் எல்லாம் புகாரியில இருக்கின்றனவே, முஸ்லீம்ல இருக்கின்றனவே, இதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஹதீஸுகளாயிட்டு என்பதாக மறுத்திருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. புரியுதா? சமீப காலத்தில் தத்துவவாதிகள்ல, இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள்ல ஒரு பெரிய தத்துவவாதி நம்ம டாக்டர் அப்துல்லா பிரியதாசன், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்ற ஹதீஸை ஒரு பயான்ல தத்ரூபமாக புரிய வைக்கிறார். இத்தனைக்கும் நாத்திகவாதியாக இருந்து மௌட்டிக கொள்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்தவர், ஒவ்வொன்றையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்தறிவோடு உரசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து நான் நம்பிக்கை கொண்டேன். 2 ஆண்டுகளுக்கு மேலாக குர்ஆனை படித்து படித்து படித்து, ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியை படித்து படித்து படித்து, எந்த விதமான முரண்பாடுகளையும் நான் காணாத போது இஸ்லாமை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்படிப்பட்ட ஆட்சேபனைகள் உண்மையில் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றால் யாருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும்? யாருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும்? இஸ்லாமிற்கு வெளியில் உள்ள மக்களுக்கு. ஏனென்றால் நாம் ஒன்றும் ஏனைய மக்களை போன்று வேதத்தை பூட்டி வைத்துக் கொள்ளவில்லை, ஹதீசுகளை பூட்டி வைத்துக் கொள்ளவில்லை. ஹதீசுகள் திறந்திருக்கின்றன. அரபி மொழியிலும் ஹதீசுகள் இருக்கின்றன. அது போன்று அரபி மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு நூற்றுக்கணக்கான மொழிகளிலே ஹதீசுகள் கிடைக்கின்றன. அப்படி ஹதீசுகளை படித்த வரையில் எந்த காஃபிராவது இப்படி ஹதீசுகளின் மீது ஆட்சேபனை செய்திருக்கிறார்களா? இவற்றை இஸ்லாமின் மீது விமர்சனம் செய்வதற்கு துணையாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்களா? இவற்றை காரணம் கூறி இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து விலகி இருக்கிறார்களா? அல்லது இஸ்லாமிற்கு வந்தவர்கள் இதில் விமர்சனம் செய்திருக்கிறார்களா என்றால் நமக்கு வரலாற்றில் எங்கும் அப்படி காண கிடைப்பதில்லை. புரியுதா? அப்ப இங்க பிரச்சனை என்ன என்று சொன்னால், எந்த குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்கிறார்களோ, எந்த மார்க்கத்தை தூய்மையாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ, அந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதில் இவர்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடு, அந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதிலே இவர்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடு, இவர்களுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு சந்தேக நோய், அதுதான் அவர்களை இப்படி பேசும்படி தூண்டுகிறதே தவிர, உண்மையில் ஆதாரங்களில் அப்படி சந்தேகம் இருக்கிறதா, ஆதாரங்களிலே அப்படி குழப்பம் இருக்கிறதா என்றால், அப்படி ஆதாரங்களில் சந்தேகமும் இல்லை, குழப்பமும் இல்லை. அப்படி குழப்பம் சந்தேகம் இருந்திருக்குமே ஆனால் இவர்களை விட மிகப்பெரிய சிந்தனைவாதிகளான, இவர்களை விட மிகப்பெரிய தத்துவவாதிகளான இஸ்லாமிற்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஹதீஸுகளின் மீது விமர்சனம் செய்திருக்க வேண்டும், ஆட்சேபனை செய்திருக்க வேண்டும். அவர்கள் இதை காரணம் கூறி இஸ்லாமிற்கு வந்தவர்கள் இஸ்லாமிலிருந்து வெளியே இருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. சரி சகோதரர்களே, 2வது ஒரு விஷயம், நம்முடைய அறிவு என்றால், நம்முடைய இந்த அறிவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு எல்லையை வைத்திருக்கிறானா இல்லையா, ஒரு அளவை வைத்திருக்கிறானா இல்லையா என்றால், கண்டிப்பாக அளவை வைத்திருக்கிறான், எல்லையை வைத்திருக்கிறான். அந்த அளவு, அந்த எல்லை என்ன என்றால், காலல்லா கால ரசூலுல்லா, காலல்லா கால ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அங்கே சென்றதற்கு பிறகு அந்த அறிவு நின்று விட வேண்டும், தஸ்லீம், ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதில் முரண்பாடுகளை இந்த அறிவு சிந்திக்க கூடாது, இந்த அறிவு அதில் முரண்பாடுகளை தேடக்கூடாது. அப்படி தேடினால் அது இப்லீசுடைய அறிவாக ஆகிவிடும். இப்லீசுக்கு அல்லாஹ் நேரடியாக கட்டளையிட்டதற்கு பிறகு கூட அல்லாஹ் எந்த விதமான ஒரு, அதாவது மலக்குடைய அல்லது ஒரு துணை இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் இப்லீஸை பார்த்து சொன்ன கட்டளையில், இப்லீஸோடு பேசிய விஷயத்தில் இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்தார், அல்லாஹ்வுடைய கூற்றுக்கு தலை சாய்க்க சிரம்பணி அவன் நடந்தான். ஏன்? அவனுடைய அறிவை பொறுத்தவரை அல்லாஹ் சொன்னதை அந்த அறிவு ஏற்க மாட்டது. உன்னுடைய கட்டளை, ஆனால் எனது அறிவு இதை ஏற்க முடியும், எனது அறிவால் இதை நான் ஏற்க முடியவில்லை. காரணம், நான் உயர்ந்தவன், அவர் தாழ்ந்தவர். உயர்ந்தவர் தாழ்ந்தவருக்கு எப்படி சஜிதா செய்ய முடியும்? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அறிவுக்கு நாம் ஒரு லிமிட்டை வைக்க வேண்டும். அந்த லிமிட் எங்கே போய் முடிய வேண்டும்? காலல்லாம் காலரசூலுல்லாஹ். யார் சொன்னதை வேண்டுமானாலும் மறுக்கலாம், யார் சொன்னதில் வேண்டுமானாலும் நாம் பல, அதாவது கிராஸ் க்வெஸ்சன், குறுக்கு கேள்விகளை கேட்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் அங்கே கிராஸ் க்வெஸ்சன் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அல்லாஹ் கேட்கிறார், மக்களே, நீங்கள் மூசாவிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது போன்று நீங்கள் இந்த தூதரிடத்திலே குறுக்கு கேள்விகள் கேட்க விரும்புகிறீர்களா? யார் ஈமானுக்கு பிறகு குஃப்ரை மாற்றிக் கொள்வாரோ அவர் நேரான வழியிலிருந்து வழி தவறி விடுவார். அப்ப ஹதீஸுகள் விஷயத்திலே, சஹீஹ் என்று ஒன்று திரட்டப்பட்ட ஹதீஸுகளிலே ஒரு முஸ்லிம் சந்தேகிக்க கூடாது. அடுத்த விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதா இல்லையா? சூனியம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி அந்த மக்கள், தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள், அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே இன்று பரப்பி வருகிற பிரச்சாரம் என்னவென்றால், சூனியம் என்று ஒன்று அறவே இல்லை, சூனியம் என்று ஒன்று அறவே இல்லை, அது வெறும் ஒரு சாதாரண வித்தை தான். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்படவில்லை. அப்படி செய்யப்பட்டதாக வரக்கூடிய ஹதீஸுகள், சஹீஹ் புகாரியிலே உள்ள ஹதீஸுகள், சஹீஹ் முஸ்லீமிலே உள்ள ஹதீஸுகள், இன்னும் மற்ற நூல்களிலே உள்ள ஹதீஸுகள் எல்லாம் அவர்கள் சொல்கிறபடி வெறும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ் மட்டும்தான். ஆயிஷாவிடத்திலிருந்து ஒருவர் அறிவிக்கிறார், அவரிடமிருந்த மற்றொருவர் அறிவிக்கிறார், அவரிடமிருந்து மற்றொரு அறிவிக்கிறார், இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இந்த ஹதீஸ் அவர்களுடைய அந்த வாதங்களின்படி குர்ஆனுக்கு முரண்படுகிறது, நபியினுடைய அந்த தகுதியை தகர்க்கிறது. எனவே இந்த ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டும். அதாவது, இப்படி ஒரு சம்பவமே நிகழவில்லை. ஒன்று, ஆயிஷா தவறாக புரிந்திருப்பார், அவர் மனிதர் தானே, அல்லது அவர் எதையாவது ஒன்றை சொல்ல உருவா தவறாக புரிந்திருப்பார், அல்லது அவருடைய மாணவர் தவறாக புரிந்திருப்பார், அல்லது இவர்களே அப்படி சொல்லாமல் யாராவது ஒருவர் புகாரிக்குள் நுழைத்திருப்பார். இப்படி எல்லாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஒரு கற்பனை, அது எதுக்கு நமக்கு தேவை? இப்படி அவங்களுடைய பேச்சுகள்ல வரக்கூடிய விஷயம், இப்படி இவர் தப்பு செஞ்சிருப்பார், அவர் தப்பு செஞ்சிருப்பார், எதுக்கு? எப்படியோ ஒரு தப்பு நடந்திருக்கு, குர்ஆனுக்கு முரண்படுது, எங்கேயோ ஒரு தப்பு இருக்கு, அதை சீக்கிரம் சொல்லணும். இது அவர்களுடைய வாதம். ரெண்டு விஷயங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள், புரியுதா? ஒன்று என்ன, இஸ்ஸூனியம் என்பது ஒன்றுமே இல்லை. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக வருகின்ற ஹதீஸ், அது புகாரியில் இருந்தாலும் ஏனைய இஸ்லாமிய நூல்களில் இருந்தாலும், அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அதுல எங்கேயோ குழப்பம் நடந்திருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம ஒரு ஒரு விஷயமா பார்க்கலாம். முதலாவதாக, இந்த சூனியம் செய்யப்பட்டது என்பதாக அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் அறிவித்திருந்தாலும், உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸனுடைய அறிவிப்புல, சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய அறிவிப்புல, இமாம் புகாரிக்கு இமாம் இப்ராஹிம் பின் மூசா, அவருக்கு ஈசா, அவருக்கு ஹிஷாம், ஹிஷாமுக்கு உர்வா, உர்வாவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். சரி, இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் அறிவிக்கிறார்கள். ஹதீஸை மறுக்கிறதுக்கு காரணங்கள்ல ஒரு காரணம், ஆனா நீங்க ஹதீஸ் நூல்களில் போய் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இன்னும் பல ஹதீஸுகள்ல இந்த ஹதீஸை ஜெயிது குண அர்த்தம் என்ற சஹாபியும் அறிவிக்கிறார்கள். யார் அறிவிக்கிறாங்க? முஸ்னத் அஹமதில் இருக்கு, அதே போல முசன்னஃப் அப்துல் ரசாக்கில் இருக்கு. ஜெயிது குண அர்த்தம் என்ற சஹாபியும் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மட்டும் அறிவிக்கல, இன்னொருத்தங்களும் அறிவிக்கிறாங்க. சரியா? அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அது எல்லா மனைவிகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டுமே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் அது எப்படி தெரிஞ்சிச்சு? இது இந்த ஹதீஸை மறுப்பதற்கு ஒரு காரணமாக ஆகுமா என்றால், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்களில் அவர்களுடைய குணங்களில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மட்டும் அறிவிக்கிற எந்த ஹதீஸையுமே இந்த ஒரு காரணத்தை சொல்லி மறுக்கலாமா, மறுக்க முடியாதா? மறுக்க. சரி, இரண்டாவது இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூலில் ஹதீஸினுடைய அறிவிப்புகளில் ஒரு அறிவிப்பு என்ன வருகிறது என்றால், இந்த சூனியத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு என்பது புரியுதா உங்களுக்கு? தனது மனைவியிடத்திலே மனைவிகளிடத்திலே சேருவார்கள் என்று சேர்ந்திருக்கிறோம் என்று நினைப்பார்கள், ஆனால் சேர்ந்திருக்க மாட்டார்கள். அப்ப குறிப்பா அந்த சூனியத்துடைய தாக்கம் என்பது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவின் விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவின் விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டது, அவர்களோடு அவர்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது அந்த சூனியத்தினுடைய அசர் இருந்தது. மற்ற மனைவிமார்களிடத்திலே செல்லும் பொழுது அந்த அசர் அவர்களுக்கு இல்லை. அப்ப இதிலிருந்து நம்ம இந்த அறிவிப்பில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது, இந்த சம்பவத்தை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மட்டும் அறிவிக்கிறார்கள் என்றால் அது அவர்களது வீட்டில் அவர்களோடு நடந்த ஒரு நிகழ்வு என்ற காரணத்தால் இதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். புரியுதா? மற்ற மனைவிமார்களுக்கு இது தெரிந்திருக்கலாம், ஆனால் அதை அவர்கள் அறிவிக்கவில்லை. அப்ப ஒரு ஹதீஸை மற்ற சஹாபாக்கள் அறிவிக்கவில்லை என்ற காரணத்தினால் அந்த ஹதீஸை அந்த சம்பவமே மற்றவங்களுக்கு தெரியல என்று எடுத்துக்கொண்டால் இஸ்லாமுடைய எந்த ஆதாரத்தையுமே நீங்க நிறுத்த முடியாது. இப்ப உதாரணத்துக்கு இன்னமல் ஆமாலு பின்னியாத் என்ற ஹதீஸ், இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க சஹாபாக்கள் யாரு? யார் அறிவிக்கிறா? உமர் ரழியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் அறிவிக்கிறாங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம் என்ன? ஹாதா ஜிப்ரயீல் அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், இதோ வந்தவர் ஜிப்ரயீல், இவர் உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை போதிப்பதற்காக வந்திருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப ஒருத்தர் கேட்கிறார், என்னங்க இவ்வளவு பெரிய வேலை மனக்கட்டு அல்லாஹ் ஜிப்ரயீல வானத்திலிருந்து இறக்கி அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இவ்வளவு விஷயங்களை கேட்கிறாரு, யாருமே இல்லையாப்பா உமரத்து வராங்க, உமர் மட்டும்தானே அறிவிக்கிறார், எந்த ஹதீஸ் கிதாபை பார்த்தாலும் உமர் உமர் தானே வருது, உமர் டெர்னு ஒரு மாணவர், அவருக்கு பிறகுதானே மற்றவங்க வர்றாங்க. அப்ப அந்த இடத்துல ஜிப்ரீல் வந்திருந்தார் என்றால் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டிருக்குமே, ஆனால் இவ்வளவு இஸ்லாமின் அடிப்படையாகிய ஒரு செய்தி அங்கே நடந்திருக்குமே, ஆனால் அப்ப நிறைய பேர் பார்த்துருக்கணுமா இல்லையா? அபுபக்கர் எங்க போனாங்க? இப்ப மற்ற சஹாபாக்களுடைய பேரை சொல்லி அபு ஹுரைரா எங்க போனாங்க? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அப்ப இந்த ஹதீஸை மறுக்கலாமா? அளவுகோலா இது? ஒருத்தர் அறிவிக்கிறார் என்பது அளவுகோல் அல்ல. சரி, அப்படியும் பார்த்தால் ஒருத்தர் அறிவிக்கல, இன்னொரு சஹாபியும் அறிவிக்கிறார்கள். அதே போல புகாரியில மட்டும் பதிவு செய்யப்படவில்லை இது. சரி விடுங்க, உதாரணத்துக்கு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தப்பு செஞ்சதா வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்றாங்க, தவறு இழைத்திருக்கலாம், மனிதர் தானே சொல்றாங்க, வார்த்தைகள் எப்படி வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னா சொல்லிட்டா மாறி மாறி கத்துறாங்க, எப்படி பேசுறாங்க, புகாரி நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா அது சரியா தப்பான்னு பார்க்க மாட்டேங்கிறான், புகாரி இருக்க புகாரி இருக்குன்னு கத்துறாங்களாம், அது கத்துறாங்கன்னு பன்மையில கூட இல்ல கத்துறானுலாம். நம்ம என்னங்க செய்யறது, ஒட்டுமொத்த மார்க்க அறிஞர்கள் குரானுக்கு அடுத்து வானத்திற்கு கீழே புகாரியை விட சஹிஹான ஹதீஸ் நூல்கள் இல்லை என்று மார்க்க அறிஞர்கள் தானே நமக்கு சொல்கிறார்கள். நீங்களும் ஆதாரம்னா புகாரியை தானே முதல்ல கொண்டு வரீங்க, சொல்லுங்க வேற ஏதாவது கிதாபை கொண்டு வரீங்களா, சஹீஹ்னு சொல்றீங்களா இல்லையா? அதனாலதான் நம்ம அதை கொண்டு வர்றோம், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் நூல்களா கொண்டு வர்றோம். சரி, அப்ப இமாம் புகாரி மட்டும் இந்த ஹதீஸை அறிவிக்கவில்லை, இமாம் புகாரியுடைய உஸ்தாத் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க. அதே போல இமாம் புகாரியுடைய காலத்திலே வாழ்ந்த சமகாலத்து ஹதீஸ்கள் முசன்னஃப் அப்துர் ரஸ்ஸாக் முஸ்னதுல் பஸ்ஸார், இமாம் புகாரியை போன்ற மூத்த மூத்த ஹதீஸ் அறிஞர்கள், இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா, இப்படி எல்லாரும் இந்த ஹதீஸை சரின்னு பதிவு செய்யறாங்க. சரி, நம்ம கேட்கலாம், சரி தப்பு ஒருத்தர் தெரியாம இருந்தாரு, ரெண்டு பேர் தெரியாம இருந்தாங்க, தெரியாம இருந்தாங்க, எங்க அறிஞர்கள் என்று யார் மூலமாகத்தான் நாம் தீனை படித்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்படி ஹதீஸ் என்றால் யார் மூலமாகத்தான் நாம் சேகரித்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோமோ, அப்ப அத்தனை முஹதீஸுகளும் இந்த ஹதீஸுகளை அறிவிக்கிறதுல புரியுறதுல தவறு செஞ்சுட்டாங்களா? இந்த ஹதீஸ் ஷிர்கை ஏற்படுத்துறதுங்கிறத அவங்க புரியாம போயிட்டாங்களா? புரியுதா உங்களுக்கு? அல்லது இந்த ஹதீஸ் நபியினுடைய தரத்தை குறைக்கிறது என்பதை அவங்க புரியாம போயிட்டாங்களா? நம்ம என்ன கேட்கிறோம், ஹதீஸ்களை அறிஞர்களே, புரியுதா? யார் வந்து ஹதீஸ்களை சஹீஹ் என்று தரம் பார்த்து பிரித்து தொகுத்தார்களோ அந்த ஹதீஸ்களை அறிஞர்களில் ஒரு அறிஞர், இந்த ஹதீஸினுடைய சனதிலோ இந்த ஹதீஸினுடைய தரத்திலோ அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்களா சொல்லுங்க. நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததிலே, நாங்கள் ஒப்பிட்டு பார்த்ததிலே, அதாவது குரானெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு குரானுக்கு ஒரு கான்செப்ட் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. எப்படி இஸ்லாம் ஆராய்ச்சி செஞ்சு இஸ்லாம்னா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு அடிப்படை அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையோடு பார்க்கும்போது இது முரண்படுது. இப்படி ஒருவன் சொல்ல ஆரம்பித்தால், இதன் காரணமாக ஹதீஸுகளை மறுக்கலாம் என்ற ஒரு விதியை நீங்கள் மக்கள் கையிலே கொடுத்தால், ஒவ்வொருவரும் காலையில் எழும்போதும் மாலையிலே இரவு செல்லும் பொழுதும் ஒரு ஹதீஸை மறுத்துவிட்டு செல்வார். அதான் நடக்கும், அதான் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது உங்களது கூட்டத்துக்கு மத்தியில், ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒரு ஹதீஸ். சரி, அப்ப ஹதீஸ்கள், ஹதீஸை அறிவித்த மார்க்க அறிஞர்களில் முஹத்தீஸுகள் யாருமே இந்த ஹதீஸினுடைய தரத்தை பற்றி ஆட்சேபனை செய்யவில்லை. இமாம் புகாரியினுடைய காலத்தில் தாரக்குத்னின் ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க ஹதீஸ் கலையில், அவங்களுக்கு ஒரு கிதாபே இருக்குது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க ஹதீஸுகளை கோர்வை செஞ்சதுக்கு பிறகு, சஹீஹ் புகாரி அவங்களும் எழுதி அவங்களுடைய மாணவர்களுக்கு எழுதி நுஸ்கா கொடுத்ததுக்கு பிறகு, இமாம் தாரக்குத்னி ரஹிமஹுல்லா என்பவர்கள் அவர் புகாரியினுடைய அலீஃபிலிருந்து யா வரைக்கும் ஒரு ரிசர்ச் பண்றார். அவர் யார்? அவர் இமாம் புகாரி போன்ற அவர் ஒரு அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ். அவர் ஆட்சி, அதாவது அவர் அந்த ஹதீஸுகளை நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு 24 ஹதீஸுகள், 24 ஹதீஸுகளுடைய சனதுகளில் இமாம் புகாரி சனதுக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ, என்னுடைய ஹதீஸுடைய சனதுகளுடைய அறிவிப்பாளர்களுக்கு என்ன ஒரு குவாலிட்டி இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த குவாலிட்டியில இந்த அறிவிப்பாளர்கள் வரல அப்படின்னு சொல்லி ஒரு தொகுக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, அப்படி தொகுத்த அந்த 24 ஹதீஸ்லையாவது இது வருதான்னு கேட்டால் அதுவும் வரும். எப்படி உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இமாம் தாரக்குத்னிங்கிறவங்க சரியான சுண்டி பார்க்கிறாள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவருடைய வார்த்தை இருக்குது ஹதீஸ் கலையில யாரையுமே பார்க்க மாட்டார். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களாம் லைஃபான ராவின்னு ஒதுக்கி தள்ளிட்டாப்ல. அதனாலதான் ஷாஃபிகளுக்கு இமாம் தாரக்குத்னினால கோபம் பிச்சுக்கிட்டு வரும். ஏன்னா இவ்வளவு பெரிய இமாமைய ஹதீசுகள் விஷயத்துல அவர் லைஃப் தூக்கி வச்சிருங்க, அவர் மூலமா வரக்கூடிய எந்த ஹதீஸுமே நாங்க ஏத்துக்க முடியாது. அவ்வளவு ஹதீசுகளை உரைச்சி பார்க்கிறவரு, அவர் சஹீஹ் புகாரில இருந்து எத்தனை ஹதீஸ் எடுக்கிறாரு? 24 ஹதீஸ் எடுக்கிறாரு. எது விஷயமா? அறிவுக்கு பொருந்தலங்கிறதுனால கிடையாது, குரானுக்கு முரண்படுங்கிறது கிடையாது. என்ன ஒரு சனதுக்கு இமாம் புகாரி தரத்தை போட்டாங்களோ அந்த தரத்தை அடிப்படையாக வைத்து அறிவிப்பாளர்களை ஆராய்ச்சி பண்ணோம்னு சொன்னா, ஒரு 24 ஹதீஸுகளில் வரக்கூடிய அறிவிப்பாளர் அந்த தரத்தில் இல்லை என்பதாக ஆட்சேபனை செய்ய, அதற்கு அந்த காலத்திலேயே வாழ்ந்த அறிஞர்கள் இல்ல, நீங்க புரிஞ்சுக்கிட்டது தப்பு. இமாம் தாரக்குத்னி என்ன பதில் கொடுக்கிறாங்க? நீங்க புரிஞ்சுக்கிட்டது தப்பு, இமாம் புகாரி சரியா தான் செஞ்சிருக்கிறாங்க என்று அவர்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கத்தை இமாம் இப்னு ஹஜர் சஹீஹ் புகாரியுடைய பெரிய விளக்க உரை இருக்கு பாருங்க, ஃபத்ஹுல் பாரின்னு சொல்லுவாங்க, இந்த இருக்கு பாருங்க, மேல பச்சை கலரா இருக்கு பார்த்தீங்களா, அதே போல இந்த கருப்பு கலரா இருக்கு பாருங்க மூணாவது ரேக்கில். இதுல ரொம்ப அழகா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அது ஃபுல்லா ஒரு ஒரு ஹதீஸா தாரஸுத்தன் எப்படி ஆட்சேபனை செய்யறாரு, அதுக்கு உலமாக்கள் எப்படி பதில் சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப தெளிவா விளக்கி எழுதியிருக்கிறாங்க. அப்ப ஹதீஸுகள் மறுக்கப்பட வேண்டும் என்றால் அதனுடைய அடிப்படை காரணம் எதுவாக இருக்க வேண்டும், ஹதீஸுகளுடைய அறிவிப்பாளருடைய தரம், ஹதீஸுகளுடைய அறிவிப்பாளருடைய தரம் தான் அடிப்படை காரணமாக இருக்கப்பட வேண்டும். அப்ப ஹதீஸுகளுடைய தரமெல்லாம் சரி, ஹதீஸுகளுடைய தரமெல்லாம் சரி என்று சொன்னதற்கு பிறகு இந்த ஹதீஸ் நமக்கு குரானுக்கு முரண்படுகிறது அல்லது நபியினுடைய தரத்துக்கு முரண்படுகிறது என்று ஒரு மனிதன் அவருடைய தனி சிந்தனையின்படி மறுப்பாரையானால் அப்ப அவருடைய சிந்தனையில தான் பிரச்சனை. சரி, இப்ப நம்ம உள்ளார போவோம். முதல் விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸ் அவங்க சொல்றபடி உண்மையிலேயே குரானுக்கு முரண்படுதா? முதலாவது என்ன, சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம். அப்ப அந்த 25வது அத்தியாயத்தில் காஃபிர்களை பற்றி, இறை மறுப்பாளர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும் பொழுது 7வது வசனத்தில் وقالوا ما لهذا الرسول ياكل الطعام ويمشي في الاسواق لولا انزل اليه ملك فيكون معه نذيرا او يلقى اليه كنز او تكون له جنة ياكل منها وقال الظالمون ان تتبعون الا رجلا مسحورا انظر كيف ضربوا لك الامثال فضلوا فلا يستطيعون سبيلا. அந்த மக்கள் சொல்கிறார்கள், இந்த தூதருக்கு என்ன ஏற்பட்டது, உணவு சாப்பிடுகிறார், கடை தெருவுக்கெல்லாம் சொல்கிறார், இவருக்கு ஒரு வானவர் இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா, அந்த வானவர் இவரோடு சேர்ந்து மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக இருக்க வேண்டாமா, இவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்பட வேண்டாமா, அல்லது இவருக்கு விசேஷமாக ஒரு தோட்டம் இருந்து இவர் அந்த தோட்டத்திலிருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டுமே என்றெல்லாம் கூறி அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு மஸ்ஹூரான மனிதரை தவிர வேறு யாரையும் பின்பற்றவில்லை. யாரை தவிர? மஸ்ஹூரான மனிதரை தவிர வேறு யாரையும் நீங்கள் பின்பற்றவில்லை. புரியுதா? சரி, அப்ப அல்லாஹ் சொல்லி நபியே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட விளக்கங்களை உதாரணங்களை எல்லாம் இவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் வழிகட்டு விட்டார்கள், இவர்கள் நேரான வழியை அடைய முடியாது. அப்ப இந்த இடத்துல என்ன வார்த்தை வருகிறது, ரஜுல் மஸ்ஹூர், ரஜுலம் மஸ்ஹூரா. சரியா? அதே போல சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது வசனம், இது யகூலு பாலிமூன் இன் தத்தவிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா. அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ரஜுல் மஸ்ஹூரா, அதாவது மஸ்ஹூரான ஒரு மனிதரை தவிர வேறு யாரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்று. அப்ப ரெண்டு வசனத்திலையும் நபியை மஸ்ஹூர் என்று சொல்பவர்கள் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, மஸ்ஹூர் என்றால் நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க, நம்ம சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இன்றைக்கு நம்ம பேசுவோம். ரஜுல் மஸ்ஹூர், அப்ப இவங்க பொதுவாக தர்ஜுமா பின்னாடி காலத்தில் வந்தவங்க செஞ்சவங்க, அதே போல பொதுவான தப்சீர்களில் உள்ள அந்த மஸ்ஹூர் என்பதற்கு என்ன அர்த்தம், சஹரன சூனியம் செய்தான், ரஜுல் மஸ்ஹூர் சூனியம் செய்யப்பட்ட மனிதர். அப்ப சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தவிர வேறொருவரை நீங்கள் பின்பற்றவில்லை என்று அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள். அப்ப பாருங்க, யாரெல்லாம் ரசூல்லாக்கு சூனியம் செய்யப்பட்டது, ரசூல்லா சூனியம் செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் அநியாயக்காரர்கள் சொல்றான். அப்ப இத பாமர மக்கள் கேட்கும் போது ஆமா சரியா தானே இருக்குது, கரெக்ட் தானே, அப்ப எப்படி நம்ம ரசூலுல்லாஹி சுன்னியா செய்யப்பட்டது என்ற ஹதீஸ ஏத்துக்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய சந்தேகங்களை வருகிறது. சரி, இப்ப முதல் கேள்வி என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடிய குர்ஆனின் நினைவை விட, இவர்கள் குர்ஆனை மரணம் செய்திருப்பதை விட, இந்த குர்ஆனை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா மரணம் செய்து வைத்திருந்தார்களா இல்லையா? லட்சக்கணக்கான ஹதீஸ மனப்பாடம் பண்ணவங்க குர்ஆனை மனப்பாடம் பண்ணாமல் இருந்தார்களா? சரி, இமாம் புகாரியை போன்ற நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள் அவர்கள் இந்த குர்ஆனுடைய குர்ஆனை மரணம் செய்தவர்களாக இருந்தார்களா இல்லையா? இருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை மஸ்ஹூர் என்று சொல்பவர்களை அல்லாஹ் அநியாயக்காரன் என்று சொல்கிறான் என்பதை அவங்க விளங்கி வச்சிருந்தாங்களா இல்லையா? அவர்கள் அப்படி விளங்கி வைத்திருந்த நிலையில் தானே ரசூலுல்லாஹி சூனியம் செய்யப்பட்டது என்ற ஹதீஸை அவர்கள் பதிவு செய்தார்கள். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு வசனம் இது, அதுவும் சூரத்துல் ஃபுர்கான்ல இருக்கு, சூரா பனீ இஸ்ராயில் இருக்கு, முக்கியமான அத்தியாயங்கள், முக்கியமா ரசூலுல்லாவை பற்றி பேசப்படக்கூடிய இடத்துல இருக்குது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா கிதாபு தஃப்ஸீர்னே தனி பாடத்தை வைத்திருக்கிறார்கள். சரியா? அதே போல இமாம் திருமதி இன்னும் ஹதீசு கலைஞருடைய அறிஞர்கள் ஹதீஸ் நூல்களில் குர்ஆனுடைய விரிவுரை என்பதற்கு தனி ஒரு பகுதியே வைத்திருக்கிறாங்க. அப்ப இப்படியெல்லாம் குர்ஆனையும் ஹதீசுகளையும் அவர்கள் தங்களது நூல்களை பதிவு செய்து கொண்டு வரும் பொழுது இந்த ஆயத்துக்கு இந்த ஹதீஸ் முரண்படுகிறது என்பதை அவர்கள் புரியவில்லை என்று சொன்னால் இது அவர்களின் மீது ஒரு மார்க்க அறிவின் விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு பழி, அதாவது சுமத்தப்பட முடியாத ஒரு பழி, சுமத்தப்பட முடியாத ஒரு குறை. சரியா? சரி, அடுத்தது போ, இந்த ரஜுல் மஸ்ஹூர், இந்த மஸ்ஹூர் என்பதற்கு ரசூலுல்லாவிடம் குர்ஆனை கற்ற சஹாபாக்கள் ஏதாவது விளக்கம் சொல்லியிருக்கிறாங்களா? சரியா? சரி, இந்த மஸ்ஹூர் என்பதற்கு அரபி மொழியில லுகாவுல டிக்ஷனரியில என்ன அர்த்தம் இருக்குது? ஏன்னா ஒரு அர்த்தத்தை வைத்து நம்ம விளையாட முடியுமா? அரபியில குர்ஆன்லயே ஒரே வசனம் பல இடங்களிலே பல அர்த்தங்களிலே பயன்படுத்தப்படுகிறது, அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் இருக்கின்றன. சரி, இப்ப தஃப்ஸீருடைய மூத்த தஃப்ஸீர் ஆகிய தஃப்ஸீர் அத்தபரி, இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவங்க எழுதிய, அவங்க கோர்வை செய்த தஃப்ஸீர் தஃவீலு மஆனில் குர்ஆன். சரி, இப்ப ஃபித்னாக்கள் குறைந்திருந்த காலம், சஹாபாக்கள் தாபியங்களுடைய காலம், அப்ப அந்த காலத்துல இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் கையாளப்பட்டது? சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்ற அர்த்தம் தான் அங்கு கையாளப்பட்டதா? புரியுதா? என்று பார்ப்பதற்கு அந்த மூல தஃப்ஸீர், அது எப்பன்னு சொன்னா ஹிஜ்ரி 300ல் முடிவு எழுதி முடிக்கப்பட்ட தஃப்ஸீர்கள், ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டில் எழுதி முடிக்கப்பட்ட தஃப்ஸீர், சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபுஅத் தாபிஈன் எப்படி புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸுகளை கோர்வை செய்து முடித்தார்களோ அந்த மாதிரி தஃப்ஸீர் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் அறிவிப்புகளையும் சஹாபாக்களுடைய அறிவிப்புகளையும் கோர்வை செய்தவர்கள் தான் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எப்படி ஹதீஸ்களில் இமாம் புகாரியை சுட்டி காட்டுறோம், கிராஸ்னு வந்தா ஹப்ஸ் வர்ஷன் சுட்டி காட்டுறோம், அதுபோன்று தஃப்ஸீரில் யார் சுட்டி காட்டப்படுவார்கள்? தபரி. அதாவது எப்படி சஹாபாக்கள் வந்து இப்னு அப்பாஸ், இப்னு உமர், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவர்கள் சுட்டி காட்டப்படுவார்களோ, தாபியங்களிலே இக்ரிமா சுட்டி காட்டப்படுவார்களோ, சயீத் இப்னு ஜுபைர் சுட்டி காட்டப்படுவாரோ, ஹசன் பசரி, முகமது இப்னு சீரின் சுட்டி காட்டப்படுவார்களோ, பிறகு அவர்களுடைய மாணவர்கள் அடுத்து இருந்ததா இமாம் தபரி. அப்ப இவர்கள் என்ன செய்தார்கள்? குர்ஆனுடைய விரிவுரையாக ரசூலுல்லாவின் மூலமாகவோ சஹாபாக்களின் மூலமாகவோ வந்திருக்கக்கூடிய அத்தனை அறிவிப்புகளையும் ஒன்று சேர்த்து எழுதப்பட்டதா தஃப்ஸீர் தபரி. அதுக்கு பின்னாடி வந்த எந்த முஃபஸ்ஸிரா இருந்தாலும் சரி, அறிவிப்புகளின் அடிப்படையிலே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தால் தஃப்ஸீர் தபரியிலிருந்து எடுக்காம அவரால் தஃப்ஸீரை செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நீங்க தஃப்ஸீர் இப்னு கதீர் படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? அதுல பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை தபரி சொன்னார், தபரி சொன்னார், தபரி சொன்னார். மொத்தத்தில் பார்க்க போனீங்கன்னா இப்னு கதீர் என்பது தபரியின் ஒரு சுருக்கம்னு சொல்லலாம். வார்த்தைக்கு வார்த்தை தவறி தவறி இருக்கும் போது சில இடங்கள்ல மட்டும்தான் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவங்க தங்களுடைய சில விளக்கங்களை எழுதியிருப்பாங்க. சரி, இப்ப நம்ம சுருக்கமா என்ன விஷயத்தை சொல்ல போறோம்னு சொன்னா, இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ரெண்டு இடங்கள்லையும் மஸ்ஹூர் என்பதற்கு சூனியம் செய்யப்பட்டவர் என்ற ஒரு அர்த்தமே அங்க கொடுக்கல. எந்த அர்த்தத்தை கொடுக்கவே இல்லை. மஸ்ஹூர்னு சொன்னா டக்குன்னு பொதுவா எல்லாரும் சொல்றோம் பாருங்க, நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த அர்த்தத்தை குர்ஆனுக்கு அவர்கள் கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன அர்த்தத்தை கொடுக்கறாங்கன்னா ஒரே அர்த்தத்தை தான் அங்க முதல்ல கொடுக்கறாங்க. முன்னாடி பாருங்க, இந்த மனிதருக்கு என்ன ஏற்பட்டது, இவர் சாப்பிடுகிறார், உண்கிறார், கடை தெருவுக்கு செல்கிறார். அப்ப இந்த சஹர என்பது சிஹர் என்று சொன்னா எப்படி ஒரு சூனியம்ங்கிற ஒரு வார்த்தை அந்த அர்த்தம் இருக்குதோ, இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் மனிதனுடைய குடல், வயிற்றில் ஒரு குடல் இருக்கா இல்லையா, அதே போல இதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து நெஞ்சுங்கிற அர்த்தமும் இருக்குது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உடைய பிரபல்யமான ஹதீஸ், நபி அவர்கள் இறந்தார்கள், பைன ஸஹரி வ நஹ்ரி, எனது நெஞ்சுக்கும் எனது கழுத்துக்கும் இடையிலன்னு சொல்லி. அங்கே என்ன வார்த்தை தான் வருது, பைன ஸஹரி வ நஹ்ரி, புரியுதா உங்களுக்கு? அப்ப ஸஹர் என்பதற்கு அங்க என்ன அர்த்தம் கையாளப்பட்டிருக்கு, நெஞ்சுங்கிற அர்த்தம். அதே போலதான் ஸஹர் என்பதற்கு ஒரு அர்த்தம் என்ன, நம்ம சாப்பிடும் பொழுது நமது உணவுகள் செல்லக்கூடிய உணவு குழாய்கள், உணவு குடல்கள். அப்ப இந்த காஃபிர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்னப்பா நீங்க சாப்பிட்டு உடலுக்குள்ளார குடல் வழியா உணவு செல்லக்கூடிய ஒரு மனிதரை போய் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களே, யார பின்பற்றுறீங்க, நம்மள மாதிரி வயிறு குடல் அப்புறம் அசுத்தம் என்று இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பின்பற்றுகிறீர்களே நீங்கள் என்று காஃபிர்கள் ஆட்சேபனை செய்தார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க ரஹி பல பேர் படிச்சிருக்கலாம், அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு பல பேர் படிச்சிருக்கலாம். மக்காவுடைய வாழ்க்கையில எங்க இது ரெண்டு சூறாவுமே மக்காவில் இறக்கப்பட்ட சூறாக்கள், மக்காவுடைய வாழ்க்கையில காஃபிர்கள் ரசூலுல்லாவை குறித்து செய்த ஆட்சேபனைகள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எங்கேயுமே ரசூலுல்லாவை சூனியம் செய்யப்பட்டவர் என்ற ஆட்சேபனையை செய்யல. சீராவுடைய நூல்கள்ல எந்த ஒரு நூல்கள்லையுமே காஃபிர்கள் ரசூலுல்லாவை பார்த்து அல்லது முஸ்லிம்களை பார்த்து நீங்க ஒரு சூனியம் செய்யப்பட்ட மனிதரை பின்பற்றுகிறீர்கள் என்ற வார்த்தையை அவர்கள் சொல்லவே இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் என்ன, ஒன்று ஷாயிர், கவிஞர் சொல்லியிருக்கிறாங்க, அல்லது மஜ்னூன், பைத்தியக்காரன் சொல்லியிருக்கிறாங்க, அல்லது சாஹிர், என்ன அர்த்தம், சூனியம் செய்பவர் தான் சொல்லியிருக்கிறாங்க, சூனியம் செய்யப்பட்டவர் சொல்லவே இல்லை. புரியுதா உங்களுக்கு, புரியல, இப்படி சூனியத்தால் பாதிக்கப்பட்ட மனிதர் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. மூன்று விஷயங்களை சொல்கிறார்கள், ஒன்று கவிஞர், அல்லது மஜ்னூன் பைத்தியக்காரர், அல்லது சாஹிர் சூனியம் செய்பவர். இவர் ஏதோ சூனியம் செஞ்சு மகனையும் தந்தையையும் பிரிச்சிடுறாரு, கணவன மனைவியை பிரிச்சிடுறாரு, பிள்ளைகளை பிரிச்சிடுறாரு, சாஹிர் பேச்சால் மயக்கி விடுகிறார், சாஹிர் என்றுதான் சொன்னார்களே தவிர மஸ்ஹூர் என்று சொல்லவில்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப வரலாற்றின் அடிப்படையிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த இடத்துல மஸ்ஹூர் என்று சொல்வதற்கு சூனியம் செய்யப்பட்டவர் என்று அர்த்தம் வைக்கிறது, அங்கே நிகழ்ந்திருந்த யதார்த்தத்துக்கு மாற்றமான. அப்ப தப்சீர் தபரில இப்னு அப்பாஸின் மூலமா இக்ரிமாவின் மூலமாக வரக்கூடிய அறிவிப்பு, ஏன்னா குர்ஆன் என்பது அரபி மொழியில் இறக்கப்பட்டது, அதை மிக சரியாக விளங்கியவர்கள் சஹாபாக்கள். அப்ப அவங்க இதுக்கு ஒரு அர்த்தம் தான் சொல்றாங்க. என்ன அர்த்தம் சொல்றாங்க, குடல் உள்ளவர், சாப்பிடக்கூடிய குடல் உள்ளவர். அதான் முன்னாடி பாருங்க, அதே போல பனி இஸ்ரவேல் சொல்லும் பொழுது மேல அந்த காஃபிர்களை பற்றி உண்டான விமர்சனங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அவங்களுக்கு என்ன, இவர் எப்படி ஒரு மனிதர் தூதராக இருக்க முடியும் என்பதை பற்றி தான் விமர்சனம் செய்து கொண்டே வர்றாங்க. அப்ப அந்த விமர்சனத்துக்கு இடையில தான் இந்த வார்த்தை வருது. இது எக்கூல வாலிமுனையும் இந்த தெரியுடன் இல்லா ரஜுல மஸ்ஹூராயிரு. அப்ப இந்த இடத்துல மஸ்ஹூர் என்பதற்கு உணவு சாப்பிட்டு சாதாரண மனிதனை போல் குடல் இருந்து வாழக்கூடிய ஒரு மனிதரன் என்று அர்த்தம் வைக்கிறது தான் சரியாகும். அப்ப வரலாற்றின் அடிப்படையிலே அதான் சரியான அர்த்தம். குர்ஆனுடைய முன்பின் தொடரை பார்த்து அர்த்தம் வைக்கும் போதும் அதான் சரியானவன். அப்ப அந்த அடிப்படையில் போயிட்டா இந்த பிரச்சனையே இல்லை இங்க. சரியா ஒன்று. சரி, இரண்டாவது விஷயம் இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அதையும் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இது அறிவிப்புகளின் அடிப்படையில் விளக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மஸ்ஹூர் என்பதற்கு இதனுடைய மூலச்சொல் சிஹர் என்ற அந்த சூனியம் செய்தல் என்ற வார்த்தையிலிருந்து எடுப்பதாக இருந்தாலும், எப்படிங்க இந்த காலத்தில் யாராவது தஃப்ஸீர் எழுதியிருந்தா சொல்லலாம் இது வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா யாரோ இந்த மாதிரி எல்லாம் விளக்கம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. இது எப்போ எழுதப்பட்ட தஃப்ஸீர்? ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டில், இது 3வது நூற்றாண்டில் எழுதப்படக்கூடிய தஃப்ஸீர். இவங்க என்ன சொல்றாங்க அடுத்து, மஸ்ஹூர் என்பதை சூனியம் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாக எடுத்துக்கொண்டாலும் மஸ்ஹூர் என்பதை இஸ்மு மஃபூலுடைய அர்த்தத்தில் வைக்கக்கூடாது. என்ன அர்த்தத்தில் வைக்க வேண்டும்? இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தத்தில் வைக்க வேண்டும். அப்படி நிறைய இடங்கள்ல குர்ஆன்லையும் சரி, அதே போல ஹதீஸுகள்லையும் சரி, அதே போல அரபி இலக்கணங்களையும் சரி, மஃபூல் ஃபாயிலுடைய அர்த்தத்தில் வரும். மஃபூல் என்றால் என்ன? செய்யப்பட்டவர். செயல் யார் மீது நிகழ்ந்ததோ, செயல் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது அவர். ஃபாயில் என்றால் செயலை செய்தவர். அப்ப இந்த இடத்துல மஸ்ஹூர் என்பது மஸ்ஹூருடைய அர்த்தத்தில் அல்ல, சாஹிர் என்ற அர்த்தம். வார்த்தை மஸ்ஹூர், ஆனால் பொருள் என்ன பொருள்? பொருள் என்ன பொருள்? சாஹிர். சூனியம் செய்பவரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். சூனியம் செய்யப்பட்டவர் என்ற பொருள் அல்ல. என்ன பொருள்? சூனியம் செய்பவர் என்ற பொருள். முடிஞ்ச ரெண்டு கருத்து இதுதாங்க. இமாம் தபரி மூத்த முஃபஸ்ஸிர் சொல்லக்கூடிய கருத்து. இப்ப இந்த அடிப்படையில போயிட்டோம்னு சொன்னா, இந்த ஹதீஸுக்கு இந்த ஆயத்துக்கு முதல்ல சம்பந்தமே கிடையாது. இந்த ஹதீஸ் புகாரியில் உள்ள ஹதீஸுக்கும் இந்த ஆயத்துக்கும் இடையில எந்த முரண்பாடும் கிடையாது. சரி, அடுத்து வாங்க. யாரு அடுத்து? இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் பின்னாடி ஹிஜ்ரி 400க்கு பிறகு அல்லது 500க்கு பிறகு வந்த ஹதீஸ், அதாவது தஃப்ஸீர்களை அறிஞர்கள் அவங்க லுகாவின் அடிப்படையிலையும் குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு விளக்கம் சொன்னாங்க. ஹதீஸுகளுடைய அடிப்படையில் முன்னாடி விளக்கம் சொல்லப்பட்டது கொண்டு டிக்ஷனரியுடைய மீனிங்களையும். அப்ப மஸ்ஹூர் என்பதற்கு சூனியம் செய்யப்பட்டவர் என்ற அர்த்தத்தில் வைத்தாலும், மஸ்ஹூர் என்பது சூனியம் செய்யப்பட்டவர் என்ற அர்த்தத்தில் வைத்தாலும் ஹதீஸுக்கு இது முரண்படுகிறதா என்றால் முரண்படவில்லை என்று விளக்கம் சொல்றாங்க. என்ன விளக்கம் சொல்றாங்க என்றால், சரி, அப்ப யாருக்கு சூனியம் செய்யப்பட்டதால் முற்றிலுமாக அறிவு வேதனித்து அவர் அதனால் முழுமையாக பாதிக்கப்பட்டு அதிலிருந்து குணம் பெறாமல் இறந்து விட்டார், அதிலிருந்து குணம் பெறாமல் சுகம் பெறாமல் முற்றிலும் அதிலே அழிந்து விட்டாரோ, அப்பத்தான் இந்த வார்த்தை தோன்றும். கடைசி வரைக்கும் அந்த சூனியத்தினுடைய அசர் இருந்து அதே அந்த தன்மையில் நபி அவர்கள் மரணித்திருந்தார்கள் என்றால் அப்ப என்ன அர்த்தம் வரும்? இப்ப சொன்னது இந்த அர்த்தம் பொருந்தும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்படி நடக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது, அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவை குணத்தை கொடுத்தான். இப்ப இதே ஹதீஸ் எங்க புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதனுடைய இன்னொரு அறிவிப்புல என்ன வருகிறது என்றால், இந்த லபீது பின் ஆசம் இடத்துல கேட்கப்படுகிறது, ஏன்பா நீ ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்தாய் என்று. கவனமா கேளுங்க, எந்த ஹதீஸை வச்சு நபியினுடைய எந்த ஹதீஸை மறுப்பதால், இந்த ஹதீஸை இந்த சூனியத்துடைய இந்த ஹதீஸ் புகாரியுடைய ஹதீஸை மறுப்பதால் நபியுடைய ஸ்தானத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் சொல்றாங்கல்ல, அவர்களுடைய இந்த செயல் எப்படி இஸ்லாமையும் நபித்துவத்தின் அந்த தகுதியும் தகர்க்கிறது என்பதை பாருங்க. லபீது பின் ஆசம் இடத்துல கேட்கப்படுகிறது, லிமாதா சஹர்தஹு, லிமாதா சஹர்தலஹு, ஏன் நீ அவருக்கு சூனியம் செய்தாய் என்று. அதற்கு அவரை சொல்கிறார், நான் செய்த சூனியம் சாதாரணமானதல்ல, எனது அவர் உண்மையில் நபியாக இருந்திருப்பாரேயானால், உண்மையில் அவர் நபியாக இருப்பாரேயானால் கண்டிப்பாக அந்த சூனியத்திலிருந்து அவர் விடுதலை பெறுவார். அவர் உண்மையில் நபி அல்லாத ஒரு பொய்யராக சாதாரண மனிதராக இருந்திருப்பாரேயானால் எனது இந்த சூனியம் அவரை அழித்திருக்கும். சொல்லுது புரியுதா உங்களுக்கு? லபீத் இப்னு ஆசம் இடத்துல கேட்கப்படுகிறது. ஏன்னா ரசூலா பேரை குறிப்பிட்டுட்டாங்க, இந்த மனிதர் தான் எனக்கு சூனியம் செய்தார் என்று மலக்குகள் அறிவித்தாங்க என்பதை தெல்ல தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அந்த லபீத் இப்னு ஆசம் இடத்துல போய் கேட்கப்படுகிறது, இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு அங்க. அப்ப கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, லபீத் இப்னு ஆசம் என்ன அந்த யஹூதி, அவர் நபியா இருந்தா அவருக்கு கண்டிப்பா பாதுகாப்பு கிடைக்கும் போது, ஏன்னா என்னுடைய இந்த சூனியத்தை விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெரியது கண்டிப்பா. அதை அவர்கள் நம்பி வைத்திருந்தார்கள். அவர் நபி இல்லையா, நம்மெல்லாம் நிம்மதியானோம், இஸ்தரஹனா நிம்மதி, நம்மெல்லாம் நிம்மதி செத்து போனோம். நபி இல்லாத ஒரு பொய்யன் செத்து போனார். எப்படி அந்த ஹைபர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் ஏற்றப்பட்ட அந்த இறைச்சியை யூத பெண் கொடுத்த போது அந்த யூத பெண் என்ன சொல்றாப்புல, பிடித்து கேட்கப்படும், ஏன் இப்படி செய்தா என்று. அவர் நபியா இருந்தா அல்லாஹ் அவருக்கு அறிவிச்சிட போறான் இந்த விஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவரை காப்பாத்திக்க போறான். அவர் நபி இல்லை என்றிருந்தால் அவர் பொய்யர் செத்து போறதுல நமக்கு என்ன நஷ்டம் இருக்குது. அதே போன்ற பதிலைத்தான் யாரும் சொல்கிறாங்க, இந்த லபீத் இப்னு ஆசம். இப்ப சொல்லுங்க, இந்த ஹதீஸை ஏத்துக்கிறதுனால நபியுடைய அந்தஸ்து கூர்ந்துச்சா குறைஞ்சா சொல்லுங்க. இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டதுனால ரசூலுல்லா உண்மையில் ரசூல் தான் என்பது உறுதியாகுதா, அல்லது ரசூலுடைய அந்தஸ்து பொய்யாகுதா சொல்லுங்க? உண்மையாகிறது. அவர்கள் ரசூலாக இருந்திருக்கவில்லை என்றால், அல்லாவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கவில்லை என்றால், அந்த சூனியம் எந்த நோக்கத்தில் செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்திலேயே வேலை செய்து அவர்களை அழித்திருக்கும். ஆனால் அவன் செய்த சூனியமும் நபியை அழிப்பதற்காக கடைசி அதனுடைய பாதிப்பு எதுவரை தான் வந்தது, அவர்களுடைய நினைவாற்றலின் ஒரு பகுதியில் தான் அதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுவும் குறிப்பா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்தில். சரியா? சரி, அடுத்தது இதுல இன்னொரு கேள்வியை என்ன கேட்கிறாங்க, இதான் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேல திரும்ப திரும்ப பேசுறாங்க. என்ன அப்படின்னா, அப்ப 6 மாச காலம் இந்த ஒரு பிரச்சனையில ரசூலுல்லாஹ் இருந்திருந்தாங்கன்னு சொன்னா, அப்ப ஆயத்துகளுடைய நம்பகத்தன்மை என்ன ஆனது, ஹதீஸுகளுடைய நம்பகத்தன்மை என்ன ஆனது, எல்லா எந்த ஹதீஸ் எடுத்தாலும் இது அந்த 6 மாசத்துல உழவிப்பாரோ, அது எப்படி மனநோயாளியா இருக்கார்ல ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் உழவிப்பாரோ. சரி, இந்த ஹதீஸ் நீங்க ஏத்துக்கல மறுக்கிறீங்க, விடுங்க, அது ஏதோ உங்களுடைய ஆய்வுன்னு சொல்றீங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு நபியினுடைய மகாமை பற்றி பேசும் பொழுது ஒரு கண்ணியமான வார்த்தை, இப்படி அங்க மனநோயாளி தான் போடப்பட்டிருக்கு ஹதீஸ்ல வார்த்தையில, மனநோயாளி தான் போடப்பட்டிருக்கு பைத்து, எந்த வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இப்ப என்ன பிரச்சனை, இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டதுனால குர்ஆனுடைய பாதுகாப்பு போய்விடும், இந்த வசனம் ஒருவேளை அந்த நேரத்தில் சொல்லி இருப்பாங்களோன்னு சொல்லி ஹதீசுகளை எடுத்துக்கிட்டா எந்த ஹதீசை வேணாலும் இதை சொல்லி மறுத்துடலாமா? கண்டிப்பா இதை சொல்லி மறுக்க முடியாது. நீங்க சொல்றதை வச்சுதான் எந்த ஹதீஸ் வேணாலும் மறக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க, ஹதீஸா இருந்தாலும் ஆயத்தா இருந்தாலும் அறிவி கொண்டு உரைச்சி பார்த்து முடிவு செய்யணும்னு சொல்றீங்களா இல்லையா? ஒரு அடிப்படை அதை கொண்டுதான் மறுக்கலாமே தவிர, எந்த ஆயத்தை வேணாலும் எந்த ஹதீஸை வேணாலும் இந்த சம்பவத்தை வைத்து அப்படி செய்யவே முடியாது. அப்படி இதுவரை யாரும் செஞ்சதும் கிடையாது. ஏன்னா என்ன கேட்கிறாங்க, இந்த ஒரு ஹதீஸ் போதுமாங்க, காஃபிர்கள் ஆட்சேபனை செஞ்சிருப்பாங்கல்லங்க. யாருமே ஆட்சேபனை பண்ணலையங்க, நீங்களே சொல்றீங்க யாரும் ஆட்சேபனை பண்றேன்னு சொல்லிட்டு. யாரும் இந்த ஹதீஸை வைத்து சொல்லிருக்கலாம்ல, அவங்க இந்த ஹதீஸை ஒன்ற குரூப்பா வச்ச, எங்க உங்க குர்ஆன் வந்து நம்பகத்தன்மை உள்ளது கிடையாதுங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ்க்கு வந்து 6 மாசம் அவங்க பைத்தியமா இருந்தாங்கன்னு வந்திருக்குது. அப்ப இந்த நேரத்தில் அது இறக்கப்பட்டிருக்கலாம்ல, அப்படின்னு இதுவரைக்கும் குரானை மறுப்பதற்கு என்னென்ன விஷயம் வாதங்களை எல்லாம் காஃபிர்கள் பேசினாங்களோ அவங்க யாருமே இந்த வாதத்தை வைக்கவே இல்லையே. நீங்க சொல்றபடி இந்த வாதம் அதுக்கு துணை போகும்னு சொன்னா அப்படி யாருமே சொல்லவே இல்லையே. ஏன்னு சொன்னா தெளிவான அறிவை கொண்டு இந்த ஹதீஸை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வாதத்துக்கு அந்த ஹதீஸுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை தெள்ள தெளிவு அந்த ஹதீஸ் வரையறுத்து சொல்கிறது. அதுவும் எப்படி பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பாருங்க. மனைவி இடத்தில் சேராமல் சேர்ந்ததாக நினைப்பார்கள், நல்ல புரிய, மனைவி இடத்தில் சேராமல் சேர்ந்ததாக நினைப்பார்கள். அப்படி நினைச்சிட்டு குளிச்சுட்டு போவாங்க. இப்ப இந்த ஒரு விஷயம்தான் அவர்களுக்கு ஏற்பட்ட மறதி, அவர்களுக்கு ஏற்பட்ட தாக்கம் எது, இதுதான் தாக்கம் ஏற்பட்டுச்சே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் அவர்கள் தொழ வைத்த போது, வாழ்நாளில் அவர்கள் தொழ வைத்த போது அவர்களுக்கு தொழுகையில் ஏற்பட்ட மறதி என்று, அவர்களுக்கு தொழுகையில் ஏற்பட்ட மறதி என்று ஒரே ஒரு ஹதீஸ் தாங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லா ஒரு நாள் ஒவ்வொரு தொழுகைய நாளுக்கு பதிலாக ரெண்டு தொழ வச்சுட்டு வந்துட்டாங்க. தொழ வச்சுட்டு பள்ளிக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்ப ருதுல் எதைன் என்ற ஒரு சஹாபி, எல்லாரும் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரொம்ப நெருக்கமான சஹாபாக ரசூலுல்லாட்ட போய் ரொம்ப ஸ்பீடா கேள்வி கேட்க மாட்டாங்க, பயந்து அமைதியா இருப்பாங்க. இவர் கொஞ்சம் குளோஸான சஹாபாக்கள் ஒருத்தர், இவர் கொஞ்சம் துணிவான சஹாபாக்கள் ஒருத்தர். நேரா ரசூலுல்லாட்ட போய், அல்லாஹ்வின் தூதரே, குஸரத்தி ஸலாது அம் நஸீதயா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுதா அலிக்கல்லம் யக்கும், எதுவும் அப்படி நடக்கல, தொழுகையும் சுருக்கப்படல, நானும் மறக்கலங்கிறாங்க. இந்த சஹாபி சொல்றாங்க, லா பஹுதாலிக்கு கத் வகா யா ரசூலல்லாஹ், ரெண்டுத்துல ஒண்ணு கண்டிப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை திரும்பி பார்க்கிறார்கள். இவர் ஒருத்தர் சொன்னார், மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு, நாம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப முன்னாடி போறாங்க, ரெண்டு கயத்தை தொழுக வைக்கிறாங்க, சரிதா சரி செய்யறாங்க, தவறிட்ட ரெண்டு கயத்து. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகையில் ஏற்பட்ட மறதி என்று தெல்ல தெளிவா இப்படி ஒரே ஒரு சம்பவம் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இபாதாத்துகளுடைய விஷயத்திலோ ஷரியத்தின் சட்டங்களின் விஷயத்திலோ இந்த மறதி ஏற்பட்டிருக்குமே, ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா? அப்ப தெல்ல தெளிவா இந்த பாதிப்பு என்பது எதில்தான் அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி என்பதும் குறிப்பிடப்பட்டிருச்சு. அப்ப அதிலிருந்து அப்படியே ஏன் நீங்க கடத்திக்கிட்டே போவீங்க, எப்படி கடத்த முடியும்? புரியுதா உங்களுக்கு? சூனியம் செய்யப்பட்டது, அதனுடைய தாக்கம் என்ன, இதான் அதனுடைய தாக்கமாக இருந்தது, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் குரான் ஓதுறத மறந்துருப்பாங்களோ, ஜிப்ரீல் வராமலேயே வந்ததா நினைச்சிருப்பாங்களோ, குரான் சொல்லப்பட்டதை வந்து கவனிக்காம இருந்திருப்பாங்களோ, அல்லது சொல்லப்பட்டதை மறந்துருப்பாங்களோ, அல்லது உளவிருப்பாங்க, எப்படி நீங்கள் இதிலிருந்து அடுத்த அடுத்ததை தாண்ட முடியும், கேஸ் எப்படி செய்ய முடியும்? பிரச்சனை இதுதான், இந்த பிரச்சனையால் ஏற்பட்ட பாதிப்பு இதுதான். முடிஞ்சு ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தெளிவா சொல்லிடுறாங்க, முடிஞ்சு. அதே போல ஜெயித் இப்னு அர்கம் சொல்றாரு, இதுதான் நடந்தது என்பதாக. ஏன் ஒரு நபியினுடைய பாதுகாப்பு என்பது முதன் முதலாக அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பது ஷரியத்துடைய விஷயத்தில், புரியுதா? மற்றபடி அவருடைய உலக விஷயங்கள்லையும் அவருடைய பொருளாதார விஷயங்கள்லையும் அந்த நபியினுடைய உடலுடைய நோய் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவர் மற்ற மனிதர்களை கொண்டுதான். இதுல யாருக்குமே கருத்து வேற்றுமை இல்லை. அதனால நமக்கு தலைவலி வர மாதிரி ரசூலுல்லாஹிக்கு தலைவலி வரலாம், நாம் நோய் உருவதை கொண்டு நபி அவர்களுக்கு நோய் உருவலாம், நமக்கு பசி ஏற்படுவதை கொண்டு அவர்களுக்கு பசி ஏற்படலாம், நமக்கு வறுமை ஏற்படுவது கொண்டு அவர்களுக்கு வறுமை ஏற்படலாம், நாம் எதிரிகளால் தாக்கப்படுவதை கொண்டு அவர்கள் எதிரிகளால் தாக்கப்படலாம். ஆனால் வஹியுடைய விஷயத்துல எந்த சைத்தானும் அவர்களது வகையில குளறுபடி செய்ய முடியாது. எந்த ஒரு மனித சக்தியோ வேறு எந்த சக்தியோ அந்த ஷரியத்தின் விஷயத்தில் அவர்களை தடம் பொருள செய்துவிட முடியாது. எனவேதான் அவங்க மனசு பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்ப குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது, அந்த குர்ஆனை இறக்கக்கூடிய அல்லாஹ் குர்ஆனை நபியின் உள்ளத்திலே பாதுகாக்கிறான் என்று முடிவு செய்யப்பட்டிருந்த பிறகு நீங்க எப்படி இதை எடுத்துக்கொண்டு வந்து குர்ஆனுடைய விஷயத்தில் சந்தேகத்தை கிளப்ப முடியும்? உங்களை தவிர இந்த ஹதீஸை வைத்து குர்ஆனுடைய நம்பகத்தன்மையில் சந்தேகத்தை கிளப்பினவங்க யாருன்னு, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரியா இருந்து கொண்டு இஸ்லாத்துல ஹதீஸ்ல ஏதாவது ஓட்ட கிடைக்குமான்னு நோண்டி நோண்டி எடுக்கக்கூடிய யஹூதி, அதுல வந்து யஹூதி அல்ல அல்ல உலமாவுல் முஸ்தஷ்ரிக்குன்னு சொல்லி மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்து 180 வருஷத்துக்கு முன்னாடி தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அது அல் இஸ்திஷ்ராக்குன்னு சொல்லி. அவர்களுக்கு வேற என்னன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்கள்ல குர்ஆனுக்கும் அதாவது சந்தேகத்தை கிளப்பி முஸ்லிம்களுடைய நம்பிக்கையை கெடுக்கும்படியாக உள்ள விஷயங்களை நோண்டி நோண்டி ஆராய்ச்சி செஞ்சு எடுக்க வேண்டியது, இது அவங்களுடைய வேலை. அதுக்காக வேண்டியே உள்ள அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்லயாவது யாராவது ஒருத்தங்க எடுத்துருக்காங்களா சொல்லுங்க. நீங்க சொல்றபடி இது வந்து குர்ஆனின் நம்பகத்தன்மையில முரண்பாட்டை ஏற்படுத்தும்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆதாரமா போயிடுது. அப்ப அவர்கள் அப்படி சொல்லவில்லை, உங்களுக்கு ஏன் அப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது? அப்ப இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்ற ஹதீஸால் குர்ஆனின் நம்பகத்தன்மையிலும் ஹதீஸின் நம்பகத்தன்மையிலும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை, எந்த விதமான சந்தேகமும் ஏற்பட போவதில்லை. காரணம் நபியினுடைய நபிக்கு செய்யப்பட்ட அந்த சூனியம் என்பது அவர்களுக்கு ஏற்படுத்திய அந்த நோய், அவர்களுக்கு ஏற்படுத்திய அந்த மரதி என்பது எதில்தான் ஏற்படுத்தியது? ஒரே ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், கவனமா கேட்டுக்கங்கன்னு ஒன்னு சொன்னேன். மனைவி இடத்தில் சென்றிருக்க மாட்டார்கள், ஆனால் சென்றதாக நினைத்திருப்பார்கள். இப்படித்தான் ஏற்படுத்தியது. இதுவும் பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன்னா செல்லாம சென்றதா நினைச்சிட்டு குளிச்சுட்டு போறதுனால ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. எது பெரிய பாதிப்பா இருந்திருக்கும்? சென்றதற்கு பிறகு செல்லவில்லை என்ற எண்ணத்தில் இருந்திருந்தால் ஜனாபத்திரிய குளிக்காம துறையிட்டு போயிருப்பாங்க, அது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். அப்ப 6 மாசம் தொழுகு வச்ச தொழுகை என்ன ஆகுறது? புரியுதா உங்களுக்கு? சில பேருக்கு புரிஞ்சா புரியலன்னு தெரியல. தெளிவா சொல்றாங்க ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா, மனைவியிடத்தில் வந்திருக்க மாட்டார்கள், அவங்க சுசகமா சொல்றாங்க நானும் சொல்லாம, ஆனால் என்னிடம் வந்ததாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி இருந்தா கண்டிப்பா குளிச்சுட்டு தான் பள்ளிக்கு தொழுவு போவாங்க. எப்படி ஏற்படுத்தி இருக்கவில்லை அந்த தாக்கம், அல்லாஹ் எப்படி பாதுகாத்திருக்கிறான் பாருங்க. இதுவும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, இதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபி அவர்களுக்கு மார்க்க விஷயத்தில் இபாதத்துடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. எப்படி நடக்கல அந்த சூனியத்துடைய கெட்ட அசரு? செய்துவிட்டு செய்யாததாக நினைக்கவில்லை. அப்ப எந்த அடிப்படையிலையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது நபியினுடைய அந்த மகாமுக்கு முரண்பட்டதல்ல. இன்னொரு விஷயம் பாருங்கள், அந்த லபீது பின் அஸ்முடைய அந்த வார்த்தையிலிருந்து அவர் என்ன சொல்கிறார் அந்த யஹூதி என்றால், அவர் நபியா இருந்தா அல்லாஹ் அவர் ஆசீர்வாதம் கொடுக்க போறோம், அவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்திருந்து நபித்துவத்தை வாதிட்டு இருந்தால் அந்த பொய்யரிடம் இருந்து நாம் ராகத்தை பெற்று விடலாம். அப்ப அந்த அவருடைய அந்த செய்தவர் என்று யாரையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அவர் இதற்கு சொல்லக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையிலும் அதே போல அல்லாஹு தஆலா நபியை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தின் அடிப்படையிலும் சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படுவதை போன்ற சோதனைகள் நபிக்கும் ஏற்படலாம். இறுதியில் வெற்றி உயர்வு யாருக்கு இருக்கும்? நபிமார்களுக்கு இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கும், நுபுவத்துக்கு இருக்கும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூனியத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அப்ப நபித்துவத்துக்கு மேலும் உறுதியும் அவர்கள் நபி என்பது உண்மை என்பது மேலும் நிரூபணமாகிறது தவிர அதுல நமக்கு எந்த விதமான சந்தேகம் யாருக்குமே ஏற்படல. அடுத்து என்னன்னு சொன்னா, இப்ப இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு, இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு அந்த ஹதீஸ் முரண்படுகிறது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கா இல்லையா? அதாவது சூனியம் செய்யப்பட்டவர் என்பது அநியாயக்காரர் என்று சொல்கிறார்கள். இப்ப இந்த வசனங்கள் இறக்கப்பட்டது இந்த ரெண்டு சூராக்களுமே மக்காவுடைய சூராக்கள். எங்க இறக்கப்பட்ட சூராக்கள்? மக்காவிலே உள்ள சூராக்கள். இப்ப இந்த லபீது பின் ஆசம் என்ற யஹூதி நபி அவர்களுக்கு சூனியம் செய்தான் என்று வரக்கூடிய அந்த சம்பவம் இது எங்க நடந்தது? எங்க நடந்தது? மதீனால நடந்தது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப மஸ்ஹூர் என்பதற்கு சூனியம் செய்யப்பட்டவர் என்பதற்கு, சூனியம் செய்யப்பட்டவர் என்ற அந்த அர்த்தத்தையே, இஸ்மு மஃபூலுடைய அர்த்தத்தையே வைத்தாலும் மக்கள் காஃபிர்கள் பேசிக் கொண்டார்கள். எப்படி இப்படி ஒருத்தர் நபின்னு சொல்லிட்டு தன்னை பேசுறாரு, குர்ஆன் ஒண்ணு சொல்றாரு, இவருக்கு யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ அல்லது ஜின்னு இவர் மேல ஏதாவது வந்து தாக்கி இருக்குமோ அதனால இவர் ஏதாவது இப்படி பேசுறாரோ என்று மக்காவில் பேசப்பட்ட பேச்சுக்கள் இது. இது மதீனாவில் நடந்த சம்பவத்துக்கு, சம்பவத்தை தொடரக்கூடியது கிடையாது. சம்பவம் நடக்கிறது எங்க நடக்குது? எங்க நடக்குது? மதீனால நடக்குது. ஆயத்து இறக்கப்பட்டது எங்க இறக்கப்படுது? மக்கால இறக்கப்படுது. அப்ப அந்த அதாவது பின்னாடி இறக்கப்பட்ட ஆயத்துக்கும் முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு தான் தொடர்பு இருக்குமே தவிர, முன்னாடி இறக்கப்பட்ட ஆயத்துக்கும் பின்னாடி நடக்கிற சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்குமா? தொடர்பு இருக்காது. சரி, அப்ப இப்படி ஒரு காலம் இப்படி வைங்க. அப்ப ஆயத்துல முன்னாடி சொல்லப்பட்டிருந்தாலும் அது பின்னாடி மதீனால நடந்த சம்பவத்துக்கும் பொருந்துமா இல்லையா? பின்னாடி மதீனால நடந்த சம்பவத்துக்கும் பொருந்துமா இல்லையா? இல்ல, சரி பொருந்தும் என்று சொன்னாலும் எப்ப பொருந்தும் என்றால், நபி அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சூனியம் என்பது அவர்களுடைய வஹியின் விஷயத்திலே, ஷரியத்தின் விஷயத்திலே ஏற்பட்டிருந்தது. ஷரியத்திலே அவர்கள் உணர்ந்து இருப்பார்களே ஆனால், ஷரியத்திலே முரண்பாடு செய்திருப்பார்களே ஆனால், அதே நிலையிலேயே அவர்கள் மரணித்திருப்பார்களே ஆனால் அப்ப பொருந்தும். புரியுதா? ஆனால் அந்த மதீனாவிலே நடந்த அந்த சம்பவம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மறதியில் மட்டும்தான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதிலும் அல்லாஹ் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தான், அதிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டார்கள். எனவே இதற்கு பிறகும் நபியினுடைய ஷரியத்தின் விஷயத்திலே, நபியினுடைய ஷரியத்தின் விஷயத்திலே, வஹியின் விஷயத்திலே இவர் சூனியத்தால் உணர்கிறார் என்று யார் சொல்கிறார்களோ அவங்களதான் அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்றான். புரியுதா இல்லையா? திரும்ப சொல்லணுமா? நபியினுடைய வஹீ விஷயத்திலே, ஷரியத்தின் விஷயத்திலே, மார்க்க விஷயத்தில் அவர் பேசுறது சூனியத்தின் தாக்கத்தால் பேசுகிறார் என்று எந்த காஃபிர்கள் சொல்கிறார்களோ அல்லது யார் சொல்கிறார்களோ அவர்களைத்தான் இங்கே அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நபியை வர்ணிப்பவர்களைத்தான் வக்கால என்று அல்லாஹ் சொல்கிறானே தவிர யாரை அல்ல. இந்த ஹதீஸில் வந்திருக்கின்றபடி இவ்வளவு சஹீஹான ஹதீஸுகளில் அறிவிப்பு செய்யப்படுகிற அடிப்படையிலே நபி அவர்களுக்கு அவர்களை அழிப்பதற்காக, லபீத் இப்னு ஆசம் என்ற உயிரை போக்குவதற்காக, அவன் செஞ்சது வஹீல கோளாறு பண்றதுக்கு கிடையாது, அவன் செஞ்சதுக்கு கிடையாது, வஹீல கோளாறு பண்றதுக்கு கிடையாது. இவரால் நமக்கு பிரச்சனை, இவர் செத்து போயிட்டா நமக்கு மதுரால பிரச்சனை கிடையாது, யூதர்களுக்கு நிம்மதியா நம்ம வாழலாம் என்று இவருடைய உயிரை போக்குவதற்காக அவன் செய்த அந்த சூனியம் இருக்கிறது அல்லவா, அது அவர்களுடைய ஞாபக சக்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்தியது அல்லவா. அந்த சூனியத்தால் நபி பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்பவர்களை பற்றி இந்த வசனம் சொல்லவே இல்லை. யாரை பற்றி சொல்கிறது? நபியினுடைய சரியத்தை குறித்து, மார்க்கத்தை குறித்து அவர்கள் சொல்வது சூனியம், இதெல்லாம் சூனியத்தினுடைய பாதிப்பால் அவர் சொல்றது என்று எந்த காஃபிர்கள் சொன்னார்களோ அவர்களைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான் வக்காலவாலி முனை இத்தத்தியுடனே இல்லாதது. அப்ப இதுவரைக்கும் நம்ம பேசின விஷயங்களுடைய சுருக்கங்கள் சில வரிகள் என்னன்னு சொன்னா, குறிப்பா அவர்களுடைய ரெண்டு வாதங்களை பற்றி நம்ம இன்ஷால்லா பேச இருக்கிறோம். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்ற ஹதீஸ் அவங்க மறுக்கிறாங்க, அது குர்ஆனுக்கு முரண்படுது என்று சொல்றாங்க, அது எப்படி முரண்படலை என்ற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இரண்டாவது, சூனியம் என்று ஒன்று இருப்பதை ஏற்றுக்கொண்டாலே அவங்க முஷ்ரிக்குகள், அவங்க காஃபிர்கள் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அது எப்படிங்கிறத, அது எந்த வகையில் தவறுங்கிறது நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.